புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் பவானி இயற்கை விவசாயி திரு பி டி செந்தில்குமார் அவர்கள் இயற்கை விவசாயத்திற்கான உரங்கள் இடுபொருட்களை தயாரித்து வருகிறார். அந்த வகையில் மரத்தூள், நிலக்கடலை தோல், ஆமணக்கு கழிவு, மக்காசோள கழிவு உள்பட பெரும்பான்மையான வேளாண் கழிவுகளை அரைத்து அதிலிருந்து எரிக்க தேவைப்படும் விறகு தயாரித்து வருகிறார். இன்று அந்த இயற்கை விறகு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம். என்னுடைய பெயர் வந்து செந்தில்குமார். நான் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் குட்டிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் வந்து ஆடை அலங்காரவியல் அப்படிங்கிற ஒரு பட்டதாரியா இருந்திருக்கிறேன். சொல்லுங்க ஐயா.
கழிவு பொருட்களை எரிபொருளா தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படிங்க தோன்றியது?
ஐயா, நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு திருப்பூருக்கு வேலைக்கு போனேங்க. பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அங்க வந்து எனக்கு அந்த சுற்றுப்புற சூழல் வந்து ஒத்துக்கல, எனக்கு அந்த பஞ்சுகள் இதெல்லாம் ஒத்துக்கல. ஒத்துக்காத பட்சத்துல நான் அங்கிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்க நமக்கான வாழ்வாதாரம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு தேடுதலோட வெளியே வந்தேன். அப்ப பார்க்கும்போது என்ன அப்படின்னா, பலதரப்பட்ட கிராமங்கள்ல இருந்து இந்த பயோமாஸ் பிரிக்குட்ஸ், அதாவது செயற்கை விறகுகள் வந்து அங்க சாயப்பட்டறைகளுக்கு எரிக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்பத்த எனக்கு ஒரு தோணுச்சு, அப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லயே இந்த தொழிலை பண்ணலாம், அதே சமயத்துல நம்ம வந்து திருப்பூருக்கு அனுப்பிச்சு விடலாம், நமக்கும் திருப்பூருக்கு பக்கமா இருக்கு அப்படின்ட்டு இந்த தொழிலை நான் தேர்வு செஞ்சேன். இந்த தொழிலை தேர்வு செய்யும் போதும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு 300 டன் மாசத்துக்கு தயார் பண்ணும் போது அவங்களுக்கு விறகா ஒரு மாற்று எரிபொருளா கொடுக்கும் போது நமக்கான மரங்கள் வெட்டப்படுறது வந்து தடுக்கப்படுது. அப்போ நம்ம இந்த சமுதாயத்துல ஏதோ ஒரு நல்லதை நம்ம பண்றோம். ஒரு நமக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது, நமக்கு வருமானம் கிடைக்குது, நம்ம ஊர்ல நம்ம மக்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கறோம், அதே சமயத்துல மரங்கள் வெட்டப்படுறத தடுக்கிறோம் அப்படிங்கறதுக்காக இந்த தொழிலை தேர்வு செஞ்சு ஒரு 12 ஆண்டு காலமா நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா.
சிறப்பங்க சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு துவக்கத்தை வந்து கொடுத்தீங்க. இந்த மர எரிபொருளுக்கு எந்த மாதிரியான மக்கும் பொருட்களை நீங்க தேர்வு செஞ்சு பயன்படுத்துறீங்க சார்?
ஐயா, நம்ம வந்து எல்லா வகையான எரியக்கூடிய மக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். கம்பெனி அந்த துவங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, கடலைக்கூடு அப்புறம் மக்காச்சோள கட்டைகள் இதெல்லாம் வந்து ரோட்ல நைட் டைம்ல வந்து கொட்டிட்டு ஓடிடுவாங்க. நிறைய பேர் இது எப்படி நம்ம பாதுகாக்க முடியாது அப்படின்ட்டு ரோட்ல கொட்டிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம இது மாதிரி பண்ணும்போது இதை வந்து நம்ம விலை கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டெம்போ வாடகை மட்டும் கொடுக்குறேன், எனக்கு ஏன் இடத்துல கொண்டு வந்து கொட்டுங்க, கடலைக்கூடு மக்காச்சோள வேஸ்ட் ஆமணக்கினுடைய வேஸ்ட் இதையெல்லாம் ஏன் இடத்துல கொண்டு வந்து கொட்டுங்க, நான் அரைச்சு இதை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் இதை அரைச்சு அது கூட கொஞ்சம் மரத்தூளை சேர்த்து நம்ம வந்து இதை வந்து பிரிக்குட்டா பயன்படுத்த உற்பத்தி பண்ணி வெளி மார்க்கெட்ல பண்ண எல்லா வகையான பொருட்களையும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனுடைய எரியக்கூடிய திறன் இருந்தா போதுங்கய்யா. காஃபியினுடைய வேஸ்ட், கரும்பு சோகைகள், மக்காச்சோள வேஸ்ட் மற்றும் ஆமணக்கு வேஸ்ட் இது எல்லாத்தையுமே இந்த தொழிலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஐயா.
சரிங்க சார். இப்ப இந்த கழிவு பொருட்கள்ல இருந்து நம்ம அந்த விறகு தயார் பண்ணும் போது பொதுவா அந்த எரிபொருள் இந்த அப்படிங்கறதுனால கழிவு பொருட்கள் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தன்மை கொண்டதா இருக்கும். எல்லாமே எரியக்கூடிய லெவலுக்கு இது பயனுள்ளதா இருக்குமா? சில பொருட்களுடைய வேதித்தன்மையினால அதுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமே ஐயா, அது எப்படி நீங்க அதை மாத்துறீங்க?
100% அதுல வந்து வேதிப்பொருள் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே இயற்கை சார்ந்த விவசாய கழிவுகள், விவசாயத்திலிருந்து எடுக்கக்கூடிய கழிவுகள் தான். இந்த நான் சொன்ன மாதிரி கடலைக்கூடு ஆமணக்கு கூடு இது எல்லாமே விவசாயத்திலிருந்து எடுக்கக்கூடிய கழிவுகள் தான். இது 100% நல்லா எரியும். ஏன்னா வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து இதை வந்து அரைச்சு போட்ட முடியாது. இதுல ஈரப்பதம் இருக்குங்க ஐயா. அந்த ஈரப்பதத்தை நம்ம காய வச்சு அதை குறைக்கணும். ஒரு 6% ஒரு சில பொருள்கள்லாம் பாத்தீங்கன்னா மரத்துள்ள பாத்தீங்கன்னா 30-35% ஈரப்பதம் தன்மை இருக்கும். அதை அப்படியே போட்டோம்னா இந்த பிரிக்குட்டா வராதுங்க. நம்ம அதுக்காக வந்து களத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் காய வச்சு அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றும் சரி விகிதத்துல மரத்தூள் மட்டும் ஒரு 30% தேவை, மற்றதெல்லாம் 10% 20% எந்த டைம்ல எந்த பொருள் நம்மளுக்கு சீப்பா கிடைக்கும், எந்த பொருள் நம்ம சகாயமா கிடைக்கும், விலை குறைவா கிடைக்கும், அதையே நம்ம இடைத்தரகர்கள் வச்சு அந்த இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து அப்படியே மாத்தி உட்டா மாத்தி கொடுக்கலாம். இது எந்த விதத்திலையும் பக்க விளைவுகளையோ பாதிப்புகளையோ ஏற்படுத்தாதுங்க. இதுல புகையே வராது, தாம்பல் வராது இல்லையா இதுல.
சரிங்க ஐயா, இப்ப இந்த மரத்தூள் அப்படிங்கிறப்ப எல்லா விதமான மரத்தூளையும் நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எல்லா விதமான மரத்தூள் அப்படிங்கிறப்ப அந்த மரத்தினுடைய துகள்களை நீங்க எப்படிங்க ஐயா அதை சேகரிக்கிறீங்க? ஒவ்வொரு மரத்தூளுமே ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும், உங்களுடைய வீடுகள்ல அல்லது அண்டை வீடுகள்ல இருக்கக்கூடிய அதை மட்டும் பயன்படுத்துறீங்களா? இதை எங்கேயிருந்து நீங்க வாங்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில லாரி வந்து ஒர்க் ஷாப் நிறைய இருக்கும், லாரி வந்து சேஸ் வந்து செய்வாங்க. அது செய்யும் போது அதுல நிறைய மரத்தூள் வந்து வரும். கேரளா போனோம்னா ரப்பர் வுட் நிறைய கிடைக்கும். அந்த டைம்ல அங்க மழை இல்லாதப்போ நம்ம அந்த தூள்கள் வந்து நம்ம கேரளாவில இருந்து இங்க இறக்குமதி பண்ணி நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு டைம்ல திருநெல்வேலி டைம்ல இருந்து வரும், சில பக்கம் தஞ்சாவூர் சைட்ல எந்தெந்த டைம்ல அது கிடைக்குதோ அங்க மழை பெய்யாத டைம்ல ஈரம் கம்மியா இருக்கும், அந்தந்த இடத்துல இடைத்தரகர்களை வச்சு நம்ம வந்து லாரியில எடுத்துட்டு வந்து இங்க சேகரிச்சு அதை காய வச்சு நம்ம செயற்கை உரங்களை தயாரிக்கிறோங்க ஐயா. ஒவ்வொரு இடத்துலயும் தேடி புடிச்சுதான் வாங்குறங்க.
சரிங்க சார், இப்ப இந்த மர எரிபொருள் தயாரிக்க என்ன மாதிரியான எந்திரங்களை பயன்படுத்துறீங்க, அதனுடைய பயன்படுத்தும் முறை என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா இதுக்கு வந்துங்க ஐயா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 HP குதிரை திறன் கொண்ட 80 HP வந்து மின்சாரம் வந்து தேவை, மோட்டர் வந்து 50 HP மெயின் மோட்டர் தேவை, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 3 மோட்டர் வந்து 2 HP 2 HP தேவைப்படும். கிட்டத்தட்ட சராசரியா பாத்தீங்கன்னா 80 HP வந்து இதுக்கு தேவைப்படும். இந்த மிஷின் வந்து 2 வீல் இருக்கும், பேலன்ஸ் ஒவ்வொரு டன் 2 வீல் இருக்கும், சென்டர்ல பிஸ்டன் மாதிரி ஒரு இருக்கும், இந்த பிஸ்டன் முன்பும் பின்னும் போயிட்டு வரும். அந்த குழாய்க்குள்ள 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு மரத்தூள் வந்து விழுகும். அந்த இடத்துலங்களையா 2 டன் வெயிட் உள்ள பிரஷரும் 50 HP பிரஷரும் ஒட்டுக்கா ஒரு பொருள் மேல செலுத்தும் போது அந்த பொருள் வந்து அதனுடைய அடர்த்தி ரொம்ப அந்த அதனுடைய இறுக்கத்தை தாங்க முடியாத கட்டைகளா வெளியே வரும். இது பார்க்கும் போது ஒரு சின்ன மிஷினா தான் நம்மளுக்கு இருக்குங்க ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த கடலக்கூடை எல்லாம் டைரக்டா நம்ம உள்ள போட முடியாது, மக்காச்சோள கட்டைகளையும் தனியா உள்ள போட முடியாது, அதுக்கு அரைக்கிறதுக்கு பல்வரைசர் அப்படிங்கிற ஒரு மிஷின் வந்து நம்ம தனியா செஞ்சு வச்சிருக்கிறீங்க. அது வந்து ஒரு 30 HP அந்த மிஷின்ல போட்டு அரைச்சு பவுடர் கணக்குல நம்ம மாத்தி தான் நம்ம இந்த மிஷினுக்குள்ள நம்ம கொண்டு வந்து செயற்கை விறகுகளை தயாரிக்க முடியும் ஐயா.
சரிங்க சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. இப்ப நிறைய எரிபொருள் வந்துருச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எரிபொருளை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மரத்தூளுடைய விறகு எரிபொருள் அப்படிங்கறதுடைய பயன்கள் என்ன, அதை பத்தி
பலன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிலக்கரிக்கும் மர விறகுக்கும் மிடில்ல இந்த செயற்கை விறகுகள் வந்து பலனை கொடுக்குது. இப்போ சில சமயங்கள்ல என்ன டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மழை பெய்யும் போது காடுகளுக்குள்ள போய் மரங்களை வெட்ட முடியாது, அப்போ வண்டி வந்து வெளியே வராது, அப்போ அந்த டைம்ல வந்து விறகுகள் வந்து கிடைக்காது. விறகுகளை ஹேண்டில் பண்றது லோடு லோடா வந்து இருக்கும், அதை வந்து சின்ன சின்னதா வெட்டி ஒரு இடத்துல குமிச்சு நிறைய இடங்கள் தேகப்படும். அந்த மாதிரி இடத்துக்கும் இது வந்து சுலபமா இருக்கும், சின்ன சின்னதா இருக்கிறதுனால ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரிக்கு ஒரு மாற்றான எரிபொருள், நிலக்கரிக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு இதுல செயற்கை விறகுகளையும் லாபங்கள் இருக்குது, நல்ல எரிதிறன் வந்து நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும்.
பொதுவா விறகு அடுப்பு அல்லது விறகு நம்ம எரிக்கிறோம் அதை சமையலுக்கோ பயன்படுத்துறோம் அப்படிங்கிறப்ப சாம்பல் அப்படிங்கிறது பொதுவா விறகு எரிச்சாலே சாம்பல் வரும், ஆனா இந்த மர எரிபொருள்ல சாம்பல் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க, இது எப்படிங்க ஐயா?
ஐயா இப்போ இது வெறும் கார்பன் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கும், ஏன்னா எல்லா காஞ்ச பொருள்களை தான் நம்ம வச்சு பிரிக்குட்டா பயன்படுத்துறோம். இன்னொன்னு என்னன்னா எல்லாம் சின்ன சின்னதான் இருக்கும், ஒரு பஞ்சை எரிக்கும் போது அதுல சாம்பல் வந்து குறைவா வரும். அதே மாதிரிதான் இது வந்து நல்லா பைண்டிங்கா நல்லா ஒட்டி கொண்டு வர்றதுனால நல்லா முழுமையா காய வைக்கிறதுனாலையும் அதுல இருக்கிற ஈரப்பதத்தை முழுமையா நம்ம காய வச்சு எடுத்துறதுனாலையும் இதுல சாம்பல் வராதுன்னு இல்லை, மிக மிக குறைவா வரும். ஒரு 3% 1.5%-ல இருந்து 3% தான் இது வரும். ஏன் அப்படின்னா இதுல வந்து நம்ம காத்து கொடுப்பாங்க, நம்ம ஏர் வெளியிருக்கிற காத்தை வந்து உள்ள செலுத்துறதுனால அது வந்து நல்லா எரியும். ஒரு பொருள் எரியல அப்படின்னா தான் புகையும் சாம்பலும் வரும். நல்லா எரியறதுனால இது வந்து சாம்பல் குறைவா வரும், புகையும் குறைவா வரும். இல்லையா நல்லா எரிஞ்சதுனால இது வந்து சாம்பலும் புகையும் கம்மியா வரும், ரொம்ப கம்மியா வரும். இல்லையா அதான் காரணம். பொருள் நல்லா காய வச்ச பொருளை நல்ல களத்துல வச்சு ஒரு நாள் காய வைக்கிறதுனால நல்ல டெம்பரேச்சர் வந்து ஈரப்பதமே அதுல இருக்காது. அதனால அதுக்கு மேல காத்தை வந்து செலுத்துவோம், இது மேல வந்து ஏர் வந்து செலுத்துறதுனால நல்லா நல்ல ஜோதி நல்லா எரியும். அதனால வந்து உங்களுக்கு வந்து புகையும் சாம்பலும் இதுல 100% மாறாது. இல்லையா
சரிங்கய்யா, ரொம்பவே சிறப்பானு சொன்னீங்க. இப்ப நம்ம எதுக்குமே பயன்படாத பொருட்கள் அப்படிங்கறதா அப்படின்னு சொல்லிதான் இந்த கழிவு பொருட்கள், அதெல்லாம் யூஸ் இல்லாத பொருட்கள் அப்படின்னு தான் பிரிக்கிறோம். அப்படி பயன்படுத்த பயனில்லாத கழிவு பொருட்களை நீங்க எப்படி எரிபொருளா தயாரிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஐயா அதான், நான் இது வரலாம் ஒரு 10 வருஷம் நான் பண்ணிருக்கிறேன். ஆண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு 300 டன் பண்றேன். ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 3600 டன் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி வெளியே கொடுக்குறோம். 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 36,000 டன் வந்து நான் அந்த செயற்கை விறகை வந்து எடுத்து கொண்டு போய் வெளியே கொடுத்துருக்கிறேன். நான் இந்த இடத்துல இதை ஆரம்பிக்கல அப்படின்னா எனக்கு மாற்றா யாரோ ஒரு மரத்தை தான் வெட்டி கொண்டு போய் அங்க சேர்த்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து சுற்றுப்புறம் வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும். இன்னொன்னு நான் என்ன பண்றோம் அப்படின்னா வேற எதுக்கும் ஆகாத குப்பையில கொட்டக்கூடிய பொருளை அள்ளிட்டு வந்து அதை வந்து செயற்கை விறகா பண்றோம். இந்த விறகு அந்த பொருளுக்கு இது மாற்றுங்கன்னா இதை நல்லா பண்ணுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால அவங்க எங்க பொருளை வாங்கிக்கிறாங்க. மரங்கள் வெட்டுறதை ஏதோ ஒரு நேரடியாகவும் மறைமுகமும் நாங்க தடுக்கிறோம் அப்படிங்கிற மனநிறைவு சந்தோஷம் எங்களுக்கு நிறைய இருக்குங்க ஐயா. இது வரலும் 10 வருஷமா 36,000 டன் மரங்கள் வெட்டப்படுறத நான் தடுத்திருக்கிறேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அதை சொல்றதுல பெருமையா இந்த இடத்துல நான் நினைக்கிறேங்க ஐயா.
சிறப்புங்க ஐயா, ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கருத்தை வந்து சொன்னீங்க. இப்ப இந்த கழிவு எரிப்பு எரிபொருட்களுக்கு குறிப்பா மாடுகள் அதே மாதிரி கால்நடைகள் அப்படிங்கறதனுடைய பங்களிப்பு அதனுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுல பயனுள்ளதா இருக்குங்க ஐயா?
ஐயா நம்ம ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா சோகைகள், இப்ப எனக்கே கட்டுத்துறையில ஒரு 6-7 மாடு வச்சிருக்கோம். அந்த இடத்துல சோகைகள் எல்லாம் மாடு தின்னுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கோம், அதை கொண்டு வந்து கூட நம்ம அரைச்சு பவுடரா மாத்தி நம்ம உள்ள போடலாம். அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றபடிக்கு நம்ம சாணத்தையே இதுக்கு பயன்படுத்துறது இல்லைங்கய்யா. சாணத்தையெல்லாம் நம்ம வந்து தோட்டத்துக்கு தான் பயன்படுத்திக்கிறோம். நம்ம வந்து கரும்பு சோகை, மக்காச்சோள சோகைகள், ஆமணக்கு கூடுகள், காஃபியினுடைய வேஸ்ட்டு, டீ எஸ்டேட்டில் வர்ற குச்சிகள், அப்புறம் பருத்தியினுடைய வர்ற குச்சிகள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. எரியக்கூடியதாக இருக்கணும், நல்ல எரிதிறன் கொண்டதாக இருக்கிறத பார்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். மாடு ஆடுனுடைய இதுக்கு வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் இதுக்கு தவிர்த்துறங்க. ஏன்னா அது விவசாயத்துக்கு நம்ம அந்த சாணத்தை நம்ம பயன்படுத்திக்கிறங்க ஐயா.
மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது, அதற்கான பயன்பாடு என்ன, அதை பற்றி சொல்லுங்க
ஐயா. நம்ம இயற்கை இப்ப இது மட்டும் இல்லாம நம்ம இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியா, மீன் அமிலம் போன்ற இயற்கை உரங்களை நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மீன் அமிலம் வந்து சிறந்த தலைச்சத்து, நம்ம யூரியாவுக்கு மாற்றான ஒரு தலைச்சத்தா இதை வந்து எடுத்துக்கலாம். யூரியாவில 46% தலைச்சத்து இருக்கு, ஆனா அதே மீன் அமிலத்துல பாத்தீங்கன்னா 14% யூரியா இருக்கு. ரொம்ப சிறந்த பூச்சி விரட்டியாவும் பயன்படும். இது எப்படின்னா 20 கிலோ மீன் கழிவுகள் நம்ம எடுத்துக்கிறோம், அதே அளவுல 20 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் எடுத்து ரெண்டையும் 21 நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை மற்றும் மீன் கழிவுகள் இந்த ரெண்டும் ஒன்னா கலந்து ஒரு தேன் மாறி பாகு மாறி மாறிக்கும். அப்போ நமக்கு வந்து மீன் அமிலம் தயாராகுங்கய்யா. இதை வந்து பயிர்களுக்கு தெளிப்பாகவும் பயன்படுத்திக்கலாம், தரை வழியில கொடுக்கும் போதும் உங்களுக்கு மண் வளமாகறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்குங்கய்யா. பூச்சிகள் வராது, நல்லா பூ பிடிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும், காய்ப்பு திறன் வந்து அதிகரிக்குங்கய்யா. நம்ம இயற்கையான முறையில வீட்டிலேயே இந்த யூரியாவுக்கு மாற்றான ஒரு பொருளை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஐயா, நிறைய விவசாயிகளுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறோம்.
சரிங்கய்யா, இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு ஏதாவது எந்திரங்கள் தனி சிறப்பா வச்சிருக்கீங்களா, இல்ல எந்திரங்கள் இல்லாமலேயே மீன் அமிலம் இயற்கையாவே நம்ம வீடுகள்ல தயாரிக்கலாமா?
ஐயா நாங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல பண்றதுனால இயந்திரங்கள் பண்றோம். அதுக்கு வந்து ஆக்சிஜன் அதாவது உள்ள ஏர் வந்து உள்ள கொடுத்து அதுல இருக்கிற மீத்தேனை வெளியேற்றுறோம். அந்த எந்த பொருள் வந்து அந்த சர்க்கரை இந்த கழிவுகள்லாம் சேரும் போது மீத்தேன் வாயு வந்து உள்ள வந்து படியும், அதை வந்து வெளியே ஏற்றுறோம் மீத்தேனை. அதுக்கு அப்புறமா மீத்தேன் வெளியே போனாதான் அதுல நுண்ணுயிர்கள் உள்ள வரும். அதுக்காக நம்ம வந்து அந்த ஏர் வந்து கொடுக்கறோம். பிளெண்டர் வந்து போட்டுக்கிறீங்க, நம்ம வந்து மிஷின்ல வந்து நல்லா கலக்கி விடுறதுக்காக பிளெண்டர் வந்து பயன்படுத்துறோம். இந்த ரெண்டு இயந்திரங்களை மட்டும் பயன்படுத்துறோம். இதுல வந்து 5 HP மோட்டர் வந்து பயன்படுத்தி பிளெண்டர்ல கலக்குறங்கய்யா. நீங்க வீட்டு தோட்டத்துக்கு பண்றதா இருந்தா தேவையில்லைங்கய்யா. நம்ம ஒரு சின்ன ஒரு பக்கெட் எடுத்துட்டு ஒரு 10 கிலோ பக்கெட் எடுத்துக்கிறோம், அதுல 5 கிலோ மீன் கழிவுகளை போட்டுக்கிறோம், 5 கிலோ சர்க்கரை போட்டு கையில கலக்கி விட்டுட்டு 21 நாள் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 10 கிலோ ஒரு 5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் வரலாம் மீன் வளம் தயாராயிருங்கய்யா. அதை பயிர்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா நம்ம யூரியாவில் ரசாயன உரங்களில் என்ன விளைச்சல் கிடைக்குதோ அதே விளைச்சல் இயற்கையா எந்த விதமான கெட்ட ஒரு இதுவும் நம்மளுக்கு கிடைக்காம நல்ல ஒரு காய்கறிகள் நல்ல ஒரு நச்சுத்தன்மை இல்லாத ஒரு காய்கறிகள் உணவுப் பொருள் நமக்கு கிடைக்குங்கய்யா.
சரிங்கய்யா, ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவலை சொன்னீங்க. இப்ப இந்த மீன் அமிலம் அப்படிங்கிறது தாவரங்களுக்கு நீங்க வயல்களுக்கு போடும்போது தாவரங்களுக்கு போடும்போது மீன் அமிலத்துல என்ன மாதிரியான சத்துக்கள் இந்த தாவரங்களுக்கு அந்த சத்துக்களை அந்த மீன் அமிலம் கொடுக்குது, இதனால தாவரங்களுக்கு என்ன பயன் கிடைக்குதுங்கய்யா?
ஐயா, இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா 14% தலைச்சத்து. ஒரு பயிர் வளர்றதுக்கு தலைச்சத்து மிக மிக முக்கியமான ஒரு சத்து. நம்ம அது வந்து 14% தலைச்சத்து எனப்படும் யூரியா வந்து இந்த மீன் அமிலத்துல இருக்கு. அதுல மீன் அமிலத்துல அமினோ ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அதிகமா இருக்கிறதுனால சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பயிர் நல்லா இருக்கும்னா சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம தண்ணி உப்பை ஒரு பயிருக்கு கொடுக்கும்போது அந்த சத்துக்களை வந்து மேல இலை வரலும் எடுத்துட்டு போய் இருக்கிறதுக்கு பேர் வந்து சைலம் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது மூலியமா அந்த இலைகள் இருக்கிற சூரிய வெளிச்சம் காத்து இந்த ரெண்டையும் வச்சு உணவு தயாரிச்சு கீழே கொண்டு வரும் வேர்பகுதிக்கு கொண்டு வரும், அது ப்ளோயம் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. இந்த இடத்துல சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டி கீழிருந்து மேல எடுத்துட்டு போற சத்துக்களை உணவு தயாரிச்சு வேருக்கு கொண்டு வரும். இந்த ரெண்டு சத்துக்கள்ல ஏதாவது ஒரு தடைப்பட்டு இருந்தா அதுக்கு இந்த மீன் அமிலத்துல இருக்கிற அமினோ ஆசிட் வந்து அதை துரிதப்படுத்தி சரி செஞ்சு உங்க பயிர் எல்லா வகையான சத்துக்களையும் எடுத்துக்கிறதுக்கு இந்த மீனமலம் உதவியா இருக்குங்கய்யா. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா மீனமலத்தை மேல தெளிக்கும் போது இலைகள் மேல தெளிக்கும் போது அந்த இலைகள் மேல இருக்கிற சுவையும் மனமும் மாறி இருக்கிறதுனால பூச்சிகள் வந்து அந்த இலைகளை கடிக்க வரும்போது இது நமக்கான உணவு இல்லை, இது நம்ம நம்ம செடியில் இருக்கிற வாசங்களை வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த பூச்சிகள் வேற இடத்துக்கு தொக்கி போறதுனால நம்ம பயிர் வந்து அங்க பாதுகாக்கப்படுங்கய்யா. பூச்சி விரட்டியாவும் பயன்படும். பயிருக்கு தேவையான உரங்களான யூரியா 14% இதுல இருக்கு. சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டியை துரிதப்படுத்துறதுனால சத்துக்களை துரிதமா எடுக்கிறதுக்கு இந்த மீனமலம் உதவியா இருக்குங்கய்யா.
ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து சொல்லுங்கய்யா. இந்த மீன் அமிலம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த ஜீவாமிர்தம் ஃபில்டர் பேக் அப்படிங்கறத பத்தி கூட சொன்னீங்க. ஜீவாமிர்தம் ஃபில்டர் பேக் அப்படின்னா என்ன, அதை எப்படிங்க தயாரிக்கிறது, அதனால என்னென்ன பலன்கள் இந்த தாவரங்களுக்கு கிடைக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
ஐயா, இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேர் வாங்க வாங்கன்னு சொல்றோம். ரசாயன உரங்களுக்கு போனதுக்கு காரணமே இயற்கை விவசாயத்திலிருந்து ரசாயன உரத்துக்கு போனதுக்கு காரணமே இந்த மூட்டைகள் வந்துச்சு. ஈஸியா நம்ம வந்து 1 டன் 2 டன் குப்பை கொட்டுறதுக்கு பதிலாக ஒரு 50 கிலோ யூரியாவும் டிஏபியும் போட்டா போதும், ஆள் பற்றாக்குறை இதுக்கெல்லாம் நோக்கித்தான் இதெல்லாம் முடியாம தான் ரசாயன விவசாயத்துக்கு மக்கள் மாறுறாங்க. மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஜீவாமிர்தம் பண்ணும்போது 200 லிட்டர் பேரல் எடுத்துக்கோணும், அதுல சாணம் 5 கிலோ போடணும், கோமையை 5 கிலோ போடணும், சர்க்கரை 5 கிலோ போடணும், அந்த பலதானிய மாவு 1 கிலோ போடணும், ஒரு காட்டினுடைய கைப்பிடி மண் 1 கிலோ போடணும், இதைய நல்லா வடிக்கணும், சொட்டு நீர்ல விடணும். அந்த சொட்டு நீர்ல விடும்போது இதெல்லாம் போய் அடைச்சுக்கங்கய்யா. இதை 2-3 தாட்டி வடிச்சுதான் பண்ணணும். அதனால என்ன பண்ணாங்கன்னா பாதி விவசாயிகள் ஆர்வமா வந்த இளைஞர்களும் சரி பட்டதாரிகளும் சரி பழைய முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்களும் வந்தவங்க இதெல்லாம் முடியாது, என்னால பண்ண முடியாது, இதெல்லாம் வடிக்க முடியல, அடைக்குது, வேலையால் பற்றாக்குறை அப்படின்ட்டு நிறைய பின்னாடி போயிட்டாங்க. இதையெல்லாம் நாங்க வந்து பார்த்தோங்கய்யா. இதுக்கு என்ன சுலபமான வழி அப்படின்ட்டு 350 ரூபாய்க்கு ஒரு நைலான் பேக்கை வாங்கினுங்கய்யா. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். சாணம் ஒரு 200 லிட்டர்னா 10 கிலோ சாணத்தை போட்டுக்குங்க, 10 கிலோ கோமையும் போட்டுக்குங்க, ஒரு கைப்பிடி காட்டினுடைய மண் போட்டுக்கங்க, 1 கிலோ சர்க்கரைய போட்டுக்கங்க, இது எல்லாம் போட்டு இந்த நைலான் பேக்கினுடைய ஜிப்புக்குள்ள போட்டு அப்படியே அந்த பேக உள்ள போட்டுருங்க. உள்ள போட்டதுக்கு அப்புறம் இதை எடுத்து இந்த ஒரு 2 நாள் கழிச்சு இந்த நைலான் பேக்கை எடுத்து வெளியிட்டுட்டு நீங்க அப்படியே வந்து காட்டுக்குள்ள ஜீவாமரத்தை விட்டீங்க அப்படின்னா மண்ணில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் போக்கி உங்க பயிர் ஆரோக்கியமா வளர்றதுக்கு வந்து இது உதவியா இருக்கும். அதனால வந்துங்க நிறைய விவசாயிகள் வந்து இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வடிக்க மறுபடியும் வடிச்சது 3 தாட்டி 4 தாட்டி வடிக்கிறது சிரமம் அப்படிங்கிறதுக்காக கருத்தில் கொண்டு போனவங்க மறுபடியும் எங்களுக்கு இது சுலபமா இருக்கு அப்படின்ட்டு இந்த நைலான் பேக்கை வாங்கி நிறைய பயன்படுத்துறாங்க. ஐயா
சிறப்புங்க, ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. அடுத்து இந்த வேம்பு விதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு தகவல் ஒன்று சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க வேம்பு விதை பொருள் அப்படின்னா என்ன?
வேம்பு விதை பொடி. ஐயா நம்ம வந்து அதாவது ஒவ்வொரு பொருளையும் ஒரு குணாதிசயம் இருக்குங்க ஐயா. நம்ம வேப்பம் புண்ணாக்கு நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எதுக்காக வேம்பு விதை பொடியை கொடுக்கறோம் அப்படின்னா மஞ்சள் அப்படின்னு எடுத்தா அது வந்து அதுல வந்து குர்குமின் அப்படிங்கறதா அந்த வேதிப்பொருள் தான் நமக்கு எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்குது. அதே மாதிரி வேப்பம் கொட்டையிலையும் பாத்தீங்கன்னா அசாடார் ஆக்டின், அதுதான் பூச்சியை விரட்டக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். அந்த பொருளுடைய தன்மை மாறாம இருக்கிறதுக்காக நம்ம அந்த கொட்டைகளை அப்படியே அரைக்கிறங்க. அப்படியே வந்து ஹீட் அதனுடைய தன்மை மாறக்கூடாது அப்படின்னா அதனுடைய வெப்பம் அந்த கொட்டை வந்து வெப்பமாகாம இருக்கிறதுக்காக சைக்ளோன் முறையில நம்ம வந்து கொட்டைகளை அப்படியே அரைச்சு அப்படியே பவுடரா மாத்தி நம்ம கொடுக்குறோங்க ஐயா. இதை கொடுக்கும்போது இந்த கசப்புத்தன்மை வந்து போகாதுங்க ஐயா. நம்ம புண்ணாக்கா ஆட்டி எடுக்கிறத விடவே இந்த கொட்டைகளை வேம்பு விதைப்பொடியா மாத்தி அப்படியே கொடுக்கறதுனால இதனுடைய தன்மை மாறாம இருக்கிறதுனால 100% இது நல்ல பலனை விவசாயிகளுக்கு கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த முறையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஐயா.
சரிங்க சார், ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இது தவிர இந்த இயற்கை எரிபொருள் குறிப்பா இந்த கழிவு பொருட்கள்ல இந்த எரிபொருள் தயாரிக்கிறதுல இன்னும் என்ன மாதிரியான திட்டங்களை எதிர்காலத்துல செய்யலாம், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா இன்னும் அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான என்ன மாதிரியான யோசனைகளை நீங்க வச்சிருக்கீங்க ஐயா?
ஐயா இது என்னன்னா விவசாயத்துல நிறைய நஷ்டங்கள் வருதுங்க ஐயா. அப்போ அந்த விவசாய பொருளை எங்க விக்கிறதுன்னு தெரியறது இல்ல. ஆனா இன்னைக்கு எரிபொருளுக்கு நிறைய தட்டுப்பாடு இருக்குங்க ஐயா. இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம திட்டமிடுறோம் அப்படின்னா நிறைய தீவன பயிர்கள் மாதிரி நல்லா வளரக்கூடிய ஹைபிரிட்டான தீவன பயிர்களை வளர்த்தி நம்ம தோட்டத்திலேயே வளர்த்தி அதை வந்து அதை வந்து அறுத்துட்டு வந்து நம்ம களத்துல போட்டு அதைய பவுடரா மாத்தி அதை வந்து காய வச்சு மறுபடியும் பிரிக்குட்டா பண்ணும் போது ஒரே கல்லுல நம்ம 2 மாங்காய் அடிக்கிற மாதிரிங்க. நம்மளுக்கு விவசாயத்துக்கு விவசாயம் நடந்த மாதிரியும் அந்த பொருளை நம்ம ஈஸியா எரிபொருளா மாத்தி ஒரு பொருளை கொடுத்த மாதிரியும் மரங்கள் வெட்டப்படுற தடுக்கிற மாதிரியும் இருக்கிறதுனால நமக்கு விவசாயத்துல இருந்து அதுல இருந்து ஒரு வருமானம் நமக்கு வந்துடும். இந்த தொழிலுக்கு உண்டான மூலப்பொருள் நமக்கு கிடைச்சிருது. நம்ம சுற்றுப்புற சூழலும் பாதுகாக்கப்படுது. மரங்கள் வெட்டப்படுறத நேரடியாகவும் தடுக்கிறது. இந்த முறைகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு இதை பண்ணலான்னு ஒரு யோசனையில நம்ம இருக்கிறோங்க ஐயா.
சரிங்க சார், ரொம்பவே ஒரு அருமையான அந்த கழிவு பொருட்களில் இருந்து இந்த எரிபொருள் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தகவலை சொன்னீங்க. இது வரைக்கும் யாருமே பெரும்பாலும் இந்த தகவல்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இது ரொம்ப பொதுமக்களுக்கு பயனுள்ளதான ஒரு தகவலை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பயனுள்ள அரிய தகவல்களை சொன்ன தங்களுக்கு புதுகை பண்பலை 91.2 வானொலி நிலையம் சார்பா பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறேன். செந்தில்குமாருங்க ஐயா, நன்றி.
நேர்களை, இதுவரை வேளாண் கழிவுகளை அரித்து தயாரிக்கப்பட்ட விறகு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய ஈரோடு மாவட்டம் பவானி திரு பி.டி. செந்தில்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புரண இலக்கங்கள் 6-3-8-00-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.